வணக்கம். குரல் நமது குடும்ப உறவுகளுக்கு உங்கள் அன்பு தோழி சிவரஞ்சினி, புதுச்சேரி. இன்னைக்கு நான் வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த கதையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும். கதையோட சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஊரு, அந்த ஊர்ல ஒரு பெரிய அரண்மனை, அங்க ஒரு ராஜா. அவர் வந்து பேரு பீம் சார், அவர் பேர் சரிங்களா. அவருக்கு மனைவி, அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஞானியிடம் போயிட்டு அடிக்கடிக்கு ஆசீர்வாதம் வாங்குறது அவங்களோட வழக்கம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க கேட்ட உடனே அந்த ஞானி கிட்ட வந்து ஒரு துறவி இருந்தாரு, ஒரு ஸ்டூடெண்ட். அவர் வந்து எதார்த்தமா என்ன பண்ணிருக்காரு, எனக்கு நான் வந்து இந்த நாட்டுக்கு போறேன், எனக்கு வந்து இந்த இது வாய்ப்பு கொடுங்க, போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு, என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேக்குறாரு. உடனே அந்த ஞானி வந்து இந்த சீடரை வந்து, சரி இவ என்னமோ சொல்றான், எனக்கு ஒன்னும் புரியல, இங்க துறவியா வந்து சேரணும்னு ஆசைப்பட்டு வந்தவன், நீங்க இவனை கூட்டிட்டு போங்க ராணி, இவனுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வா, நீங்க பாத்து உங்க அரண்மனையில வச்சுக்கோங்க, அப்படி ஏதாவது பிரச்சனைனா திருப்பி அமைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி ராணி, இந்த தம்பி உள்ள ஆர்வமா சொல்றாருன்ட்டு அவங்க ஞானிய நம்பி இந்த சீடரை வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே என்ன ஆகுதுன்னா, ராஜா கிட்ட போயிட்டு இவரை அறிமுகப்படுத்தி, இந்த மாதிரி இவன் ஒரு நல்ல ஒரு நம்ம ஞானி வந்து அமுச்சு வச்ச சீடன், இவனுக்கு எல்லா வேலையும் நல்லா தெரியுமா, அதனால வந்து இவனை நம்ம அரண்மனையில ஒரு வேலை கொடுங்க ராஜான்னு கேட்டு இருக்காங்க. உடனே அந்த ராஜா என்ன சொல்லிருக்காரு, சரி இந்த தம்பி கிட்ட வந்து, சரிப்பா உனக்கு என்னென்ன வேலைகள் தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த தம்பி என்ன சொல்லிருக்காரு, ஐயா எனக்கு வந்து இதுதான் சொல்ல தெரியல, ஆனா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் சிறப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி, இந்த ஆன்சர் வந்து நம்ம ராஜாவுக்கு திருப்தியா இல்ல. சரி, அதனால என்ன பண்ணிருக்காரு, சரி தச்சமயத்துக்கு உனக்கு நான் ஒரு அறை தரேன், அங்க தங்கி இங்க சாப்பிட்டுட்டு இரு, உனக்கு நேரம் வரும்போது நான் வேலை சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனே இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காரு, என்னடா இது, எதுவும் வேலை கொடுக்கல நமக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில போய் தங்கி இருக்காரு. நல்ல மூணு வேலை நல்ல சாப்பாடு, வெயிட்டான சாப்பாடு தான். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவருக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. இங்க நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு, சோம்பேறித்தனமா சாப்பிடுறமே, என்னடா இந்த பொழப்பு இப்படியே போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும் போது கொஞ்சம் சத்தமா இருந்தது அந்த அரண்மனையில. அப்புறம் என்னன்னு போய் பார்த்தா, அங்க ராஜா வந்து அங்க இருக்கிற அமைச்சர்களிடமும் மற்றவர்களிடம் கூப்பிட்டு, இந்த மாதிரி வசூல் பண்ண தெரியாதா, கடன் கொடுத்த வாங்க தெரியாதா, அப்புறம் எப்படி நம்ம நம்ம நாடு முன்னேறும் அப்படிலாம் சொல்லி பேசும்போது இந்த சீடன் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கான், ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா ராஜா என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்னால முடியும், என்ன செய்ய முடியுமா பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு. உடனே இவரு தான் சொல்லிருக்காரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைப்பா, உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம், இப்போ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. நானும் என்னோட வேலையதான் கேக்குறேன், சொல்லுங்க ராஜா, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ராஜா, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி, அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் இவங்க கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு கிராமம், அந்த கிராமத்துல கஷ்டம் வந்துச்சு, அப்போ நான் நிறைய அவங்களுக்கு கடன் கொடுத்தேன் எல்லாருக்கும், ஆனா ஒருத்தர் கூட திருப்பி தரல, அதனாலதான் அது போய் வாங்கிட்டு வரணும்னு. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லிருக்காரு, அங்க போய் இவ சப்போஸ் உனக்கு கேட்டது கிடைக்கலன்னு என்ன பண்ணுவேன்னு, என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ராஜா, காசா கிடைக்கலன்னா வேற எதனா பொருளா வாங்கிட்டு வா, என்ன பொருள் வாங்கிட்டு வருது அவர் கேட்டுக்காரு. இந்த அரண்மனையில் இல்லாத பொருள் எதுவோ அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சரி சொல்லிட்டு இவரும் வந்து கையில நிறைய ஓலைச்சுவடி, நம்ம இப்ப இருக்கிற காலத்துல பாண்டு பத்திரம் இந்த இதெல்லாம் வாங்குறாங்களே எழுதி, அந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து ஓலைச்சுவடியில பட்டயம் சொல்லிட்டு ஒரு இதுல எழுதி வாங்குவாங்களாம், அதனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் அந்த சேவகர்கள் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம சீடன் வந்து குதிரையில போயிருக்காங்க. போக போக ஒரு பெரிய ஒரு கிராமம் ஒண்ணு வருது. ஆனா அந்த கிராமத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வறட்சியா இருக்கு. நம்ம இவர் வந்து இந்த அரண்மனை இருந்த நாடோ சரி மக்களும் சரி, நல்ல நகை நட்டு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிராமத்துல ரொம்ப வறுமை கோட்டு கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு இவனுக்கு. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்களோட கேட்டா கண்டிப்பா எந்த காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த மூட்டையை கட்டி அதுல இருந்து அந்த ஓலச்சுவடிகள் பட்டயத்தெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அது எல்லாரும் பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் பாத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, என்னப்பா இது, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நாங்க எப்படி கடனை கொடுக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லவே, நீங்க வந்து கடன் எதுவும் கொடுக்க வேணாம், ராஜா வந்து சொல்லிட்டாரு, அதனால வந்து நீங்க ராஜாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உங்க மனசார ராஜா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிஜமாவதான், ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு எல்லாரும் கத்தி கூப்பாடு போடவே இந்த சீடனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி நின்று என்ன பண்ணிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் வந்து வெறுப்பாயிட்டாங்க, இவரு கூட வந்து அமைச்சரோ காவல்துறையோ வெறுப்பாயிட்டாங்க. அதனால சரி சொல்லிட்டு அவங்க வந்து வாங்க அரண்மனைக்கு போலான்னு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாவை பாத்துட்டு ராஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. ராஜாவுக்கு இவன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால இவன் மேல கோவப்பட்டு அண்ணன் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. உடனே இவன் போன உடனே கொஞ்ச நாள் இவன் கேக்குறாரு, அனுப்புறதுக்கு முன்னாடி கேக்குறாரு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பெரிய வேலை பாத்திருப்ப, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ராஜா நீங்க தான் சொன்னீங்க அரண்மனையில இல்லாததான் வாங்கிட்டு வானு, ஆனா அந்த மக்கள் கிட்ட போனா அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, சரி அதனால வந்து அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், ஆனா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து நிறைய தர்மத்தை வாங்கி கொடுத்துருக்கேன், அதுதான் இந்த அரண்மனையில் இல்ல ராஜா, இங்க நிறைய பொருட்கள் நிறைய நகை நட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா தர்மம்ன்றது இல்லாத மாதிரி எனக்கு தோணுது, அதனாலதான் நான் அதை வாங்கி வந்து உங்களுக்கு இங்க வச்சிருக்கேன், உங்களுக்கு என்னுடைய நடவடிக்கை பிடிக்கலன்னா நான் இங்க போயிடுறேன் ராஜான்ட்டு இவர் போயிட்டாரு. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜாவுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பெரிய தீராத ஒரு நோய் எல்லாம் வந்துருச்சு. அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாரும். அப்ப எதிர்நாட்டுக்காரங்க எல்லாம் போர் தொடுக்கிறதுக்கு பிரச்சனை பண்றாங்க, இதை சமாளிக்க முடியாது ராஜாவும் மற்றவர்களும் என்ன பண்றது தெரியும். அதுக்கப்புறம் நாட்டுல வந்து அவ்வளவு பெரிய நோய் எல்லாம் வந்த உடனே யாருக்குமே என்ன பண்றது தெரியாம போரை வேற சமாளிக்கணும், நம்ம என்ன பண்ண போறோம் தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த சீடன் திருப்பி வராரு. வந்த உடனே இவர்கிட்ட சொல்றாரு, ராஜா ராஜா நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ராஜா, தயவு செஞ்சு நான் கூப்பிடுற இடத்துக்கு எல்லாரும் வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உன் கூடயா நாங்களா, உனக்கு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சத்தப்பட்டவனே இல்ல ராஜா அவசரப்படாதீங்க, நான் உங்களுக்காக நல்ல விஷயம் செய்யத்தான் வந்தேன், தயவு செஞ்சு வாங்க ராஜா சொல்லிட்டு அவங்களை வலுக்கட்டாயமா வேற வழியும் இல்ல அவருக்கு, சரி உன் கூப்பிடுற என்னதான் பாக்கலான்னுட்டு அவனோட எல்லாரும் குதிரை வண்டியில போறாங்க. போனா பழைய கிராமம் ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த கிராமத்தை தாண்டி போறாங்க. இங்கயா கூட்டிட்டு வந்த, இங்க என்ன இருக்கு இங்க அப்படின்னு, இங்க இல்ல ராஜா அது பாருங்க ஒரு மலை உச்சி, ஆமா அங்கதான் போறோம், அங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் முடியாம போய் சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க ராஜாவே மத்தவங்களே பார்த்தவொடனே அந்த மலைவாழ் மக்கள் வந்து அவரை வந்து ஓடி வந்து பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தொட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய மூலிகை மருந்து எல்லாம் ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் நோயை வந்து அழகா சிறப்பா குணப்படுத்தி நல்லா ஆக்கிடுறாங்க. ராஜாவும் பழைய தெம்போட எந்திரிச்சு சந்தோஷமா தாங்காம சீடனை அவளை வாழ்த்து வாழ்த்து, எனக்கு வந்து நீ செஞ்ச உபகாரத்தை நான் மறக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னு பாராட்டுறாரு. உடனே அவர் வந்து சொல்லவே இவர் இல்ல நாரா இது காரணம் கிடையாது ராஜா, நீங்க செஞ்ச தர்மம் தான் உங்களை காப்பாத்துச்சு அப்படின்றாரு. நான் செஞ்ச தர்மமா, இவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலையேன்னு, ராஜா நீங்க எங்களுக்கு எதுவும் செய்யலதான், ஆனா நீங்க இந்த கிராமத்து மக்களுக்கு உங்களுடைய அத்தனை விஷயங்களும் விட்டு கொடுத்தீங்க, கொடுத்த பணம் காசுலாம், அதனால இந்த கிராம மக்கள் எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க, அது காரணம் நீங்க தான், உங்களுக்காக நாங்க இதை கூட செய்ய மாட்டோமா, அதனாலதான் ராஜா நீங்க போங்க, போய் போற நல்லா முடிச்சு நாட்டை வந்து மீட்டுங்க, நிம்மதியா இருங்க ராஜான்னு சொல்லி எல்லாம் அவரு வாழ்க்கை அனுப்புறாங்க. உடனே ராஜாவும் போறாரு, போருக்கு போனவனே அந்த விஷயத்துல எல்லாம் வந்து நல்லபடியா செய்யவே அந்த சீடனுக்கும் ஒரு நல்ல பதவியை கொடுத்து அவர் துறவியா போகாம தாக்கியிருக்காங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் செழிப்பா வாழ தர்மம் தலை காக்குன்ற தலைப்பு மட்டுமே காரணம். இது அந்த கதைக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் சேரும், அதனால எதையுமே கவலைப்பட வேணாம், நம்ம நல்ல விதைகளை விதைப்போம், நல்ல விருட்சத்தை உருவாக்குவோம். அனைவருக்கும் குரல் நமதின் சார்பாக நன்றி, இணைந்தே இருப்போம் குரல் நமதில், நன்றி.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எண் 5 அழுத்தவும். ஆடியோ ஐடி உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும்.